திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திடச் செய்யும் செந்தமிழ் கோமான், சிங்கநடையும் சிங்கார தண்டநடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவிநடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பால் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான், தங்கத்தூட் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா. குளமுறை அண்ணா என்னும், கொடிநிழல் தலைவா என்னும், கலைமணம் அறிவே என்னும், கவிக்குளம் புலவா என்னும், அலைதமிழ் உயிரே என்னும், அவனியே புனிதா என்னும் தலைமுறைக்குவரல்லாது தலைவர் என்று ஒருவர் இல்லை. இந்த அருமையான நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் சீரிய உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் செல்லப்பன் அவர்களே, பேராசிரியர் பாலா அவர்களே, திருக்குறள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இரண்டு பேராசிரியர்களுடைய பேச்சை சுருக்கமாக பேசுவதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேன் என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் பேச வேண்டியது தானே. திருக்குறள் கழகம் என்ற பெயரிலே பேசுகிற பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. மேலும் மறைமலையாக வந்திருக்கிறார், அது ஒரு காரணம். நான் என்னுடைய சொந்த ஊரான பள்ளத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறள் கழகம் என்று ஒரு அமைப்பை நிறுவினேன். அதை தொடக்கி வைத்தோர் பேராசிரியர் இலக்குவனர். பல ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் நடத்தினோம். நான் வெளியூருக்கு போய்விட்டேன், பல பேர் பல ஊருக்கு போய்விட்டார்கள், அது நின்று போய்விட்டது. எனவே அந்த திருக்குறள் கழகம் என்கிற அந்த பெயரில் எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த திருக்குறள் கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாவுடைய பிறந்த நாளை நான் இசை விழாவாக நடத்துவேன். 4 நாட்கள் மிகப்பெரிய இசைவாளர்களை வைத்து இசை நிகழ்ச்சி நடத்துவேன். என்னென்னா அண்ணாவுக்கு ரொம்ப இசை பிடிக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் என்பதற்காக. எனவே திருக்குறள் கழகம் என்ற பெயரோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இதற்கு முன்னாலும் நான் பேசியிருக்கிறேன். எல்லோரும் திருக்குறளை பற்றி பேசியிருக்கிற பொழுது 2 வார்த்தை அதை பற்றி சொல்லாமல் போவதற்கு மனம் கேட்கவில்லை. நான் சொன்னது ஏதோ விமர்சனமா தலைவர் சொல்வதற்கு மாறாக சொல்வதாக நினைக்க வேண்டும். திருக்குறளை நாம் ஏன் பகவத்கீதைக்கு போட்டி என்று சொல்ல வேண்டும்? திருக்குறள் திருக்குறள், இன்னொன்னோடு ஒப்பிட்டு நீங்கள் சுவாரஸ்யத்துக்கு ஒப்பிட்டுக் கொள்ளலாம், ஆய்வுக்கு ஒப்பிட்டுக் கொள்ளலாம், ஒன்றோடு ஒப்பிட்டு அதை உயர்வு தாழ்வுக்கு சொல்லுவானே. திருக்குறள் மேன்மையான நூல் என்பதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொல்லிவிட்டார், போப் சொல்லிவிட்டார், உலகத்து அறிஞர்கள்லாம் சொல்லிவிட்டார். மன்மோகன் சிங் சொன்னால் என்ன, வாஜ்பாய் சொன்னால் என்ன, இந்த தேசிய நூல்னு சொல்றதுல எனக்கு ஈர்ப்பே இல்லை. அது நம்முடைய நூலாக ஆக்கி கொண்டோமா என்று பாருங்கள். திருக்குறள் நம்முடைய நூல், தமிழனுடைய நூல் என்று ஆக்கி கொண்டோமா இல்லையே? ஒரு முறை தத்துவம் டி கே சீனிவாசன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் சொன்னார், சைவனை அழைத்து கேட்டால் உன்னுடைய நூல் என்ன, என்னுடைய திருவாசகம் தேவாரம், திருக்குறள் அது பொதுமறை. முஸ்லீமை கூப்பிட்டு கேட்டால் என்னுடைய நூல் குரான், திருக்குறள் பொதுமறை. கிறிஸ்தவனை கூப்பிட்டு கேட்டால் பைபிள் எனக்கு நூல், திருக்குறள் பொதுமறை. இப்படியே சொல்லிட்டு தான் என்றைக்கு வழங்குறதுன்னு கேட்டார். திருக்குறள் நம்ம நூல்னு சொல்லு. ஏனென்றால் பொதுமறை என்றால் சத்திரம் மாதிரி, சத்திரத்தை எவன் கூட்டுவான்? உன்னுடைய கூட இருந்தால் நீ கூட்டி பெருக்குவல்ல. திருக்குறளை நம்முடைய நூல் என்று முதலில் அது தமிழர்களுடைய நூல் என்று நீங்கள் முத்திரை குத்தி கொள்ளுங்கள். அது நம்முடைய வாழ்க்கை நூல் என்று சொல்லுங்கள். பிறகு எல்லாரும் வணங்குறான், வணங்காமல் போறான். நாம் கேட்ட ஸ்வைட்சர் சொன்னார், ஸ்வைட்சர் ஜெர்மானிய மொழியில் படிச்சிருக்காரு, ஜெர்மனில் படித்தாரோ அல்லது கிரால் எழுதின லட்டினில் படித்தாரோ தெரியல, அவர் தமிழில் படித்தவர் இல்லை. அவர் சொன்னார், நம்முடைய பாலாவும் சொன்னார், பேராசிரியர் சொன்னார், இந்திய த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் பிலாசபி என்று ஒரு நூல் இருக்கிறது, இந்தியன் தாட்டு, அதில் எழுதியிருக்கிறார், இந்திய தத்துவ ஞானங்களை எல்லாம் ஆய்வு செய்து வேதம் உபனிஷதம் கீதை இதை பற்றியெல்லாம் அவர் படித்து மதங்களை ஆய்வு செய்ததிலேயே டாக்டரேட் வாங்கினவர். அவர் படித்துவிட்டு திருக்குறளை படித்தார், வேறுபடுத்தி சொன்னார், அவையெல்லாம் வேர்ல்ட் லைஃப் நெகேஷன் தியரி, இந்த உலக வாழ்க்கை மறுப்பு கொள்கை உடையவர். ஆனால் திருக்குறள் வேர்ல்ட் லைஃப் அஃபர்மேஷன் என்று சொன்னார். உலக வாழ்க்கையை உறுதி செய்கிற நூல் திருக்குறள் என்று ஸ்வைட்சர் சொன்னார். அவர் சொல்லலைங்கிறதுனால நம்ம குறைஞ்சு போட மாட்டோம், அவரே சொன்னார். இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேணும், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய தமிழ் நூல்களை அச்சு போட முடியாது. 1826 ஒரு சட்டம் போட்டு அதை தடுத்து வைத்திருந்தார். சர் சார்லஸ் மெட்காஃப் என்பவர் வந்த கவர்னர் ஜெனரலாக வந்தபோது தான் 1835 அந்த தடையை நீக்கினார். அதற்கிடையில் எந்த நூலும் போடப்பட்டதில்லை. சென்னை கல்லூரி என்கிற மெட்ராஸ் காலேஜ் இருந்தது, அதில் இருக்கிற தமிழ் புலவர்கள் புத்தகம் போடலாம், பாதிரிமார்கள் தமிழில் போடுவார்கள், நம்முடைய தமிழர்கள் போட முடியாது. அப்படி சட்டம் எடுபடுவதற்கு முன்னால் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் போட்டது திருவாசகம் அச்சு போட்டது 1835. ஆனால் ஒரு நூல் காலமெல்லாம் அச்சு போடப்பட்டது, அது திருக்குறள். திருக்குறள் அச்சு போடுறப்ப வெள்ளக்காரனே கேட்கல, அது எல்லா காலத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நூல். ஜீகன்பால் எழுதுகிறார் ஒரு கடிதத்தில், நான் சொல்றது 17வது நூற்றாண்டு, ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது, ஒரு வழக்கு நடக்கிறது, அதில் வாதம் நடக்கிறது, தனக்கு சான்றாக திருக்குறளை ஒருவன் சொன்னால் அது முடிவாக இருக்கும்னு எழுதியிருக்க ஜீகன்பால். திருக்குறள் மரபு வழியாக நம்முடைய வேதமாக அது பாதிக்கப்பட்டது. அதனால தான் பாரதியார் சொன்னார், குடலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலைச்சல் காணாதவர் என்பது வேதமாகலின். பாரதியார் என்கிற பிராமணன் சொன்னார், வேதத்தோட அர்த்தம் தெரிஞ்சவர் சொன்னார், தமிழ் வேதம்னு சொல்ல என்பது வேதமாகலின். அது மட்டும் இல்லை, அம்பன் என்றோரும் ஆனுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் எல்லாம் சொல்லி தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும், ஹி மேட் லாவ், அது இலக்கியம் அல்ல, நீ சுவைத்து விட்டு போவதற்காக உள்ளதல்ல, நீ வாழ்வதற்கு கை கொள்ள வேண்டிய விதி தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்தது. இன்னொரு இடத்துல சொன்னார், சாட்சாத் பிரம்மதேவரின் அவதாரமாகிய திருவள்ளுவர் மகரிஷி என்று எழுதினார். அதனால திருக்குறளை நாம் நம்முடைய மரபில் வைத்திருக்கிறோம், நாம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்தோமோங்கிறது தான் பாயிண்ட். எனவே நம்முடைய திருக்குறள் கழகம் இந்த அமைப்புகள் மூலமாக நமக்கு நாமே திருக்குறளை, நீங்கள் திருக்குறளை பின்பற்ற தொடங்கினால் உலகம் உங்களை வணங்கும். உலகம் திருக்குறளை தேடி தமிழ்நாட்டுக்கு தான் வரணும், ஜீவிப்பம் நம்ம சொல்லி மொழிபெயர்த்தார். எனவே திருக்குறள் பெயரிலே இந்த கழகம் வைத்திருப்பது, இதை வைத்தவரே திருக்குறளின் மேன்மையை காலந்தோறும் சொல்லுவதற்காக. நமக்கு தெரியும், நம்முடைய அப்பாவுக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கும் அது தெரிய வேண்டும், அதுவும் இந்த காலத்தில் தெரிய வேண்டும். எல்லா கிராமங்களிலும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வைத்து விட்ட இந்த காலத்தில் தான் வள்ளுவன் ஆங்கிலத்திலே இல்லை தெய்வ தமிழிலே இருக்கிறான் என்று நாம் சொல்லலாம் என்று என்ன இந்த அளவோடு நான் என்னுடைய பங்காக குறளை பற்றி சில வார்த்தைகளை சொன்னேன். வேற இந்த அண்ணா அவர்களுடைய பன்முகம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா என்பவர் பன்முகம் படைத்தவர். அண்ணா என்பவர் வெறும் சாதாரண ஒரு அரசியல் தலைவர் இல்லை, அண்ணா என்பவர் மகான். நான் வேண்டுமென்றே அதை சொல்லுகிறேன், அண்ணா என்பவர் மகான். இந்த மக்களை கடைத்தேற்றுவதற்காக அவதாரம் செய்தவர். அப்படி அவரை பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சராசரி அரசியல் தலைவரை வைத்துக் கொண்டு அவரை நீங்கள் எடை போடக்கூடாது. ஒவ்வொரு இலக்கியத்தை படிக்கிற பொழுதும், ஒவ்வொரு நூலை படிக்கிற பொழுதும் அதை விமர்சனம் செய்வதற்கென்று ஒரு அளவுகோல் அந்த இலக்கிய பாரம்பரியத்திலிருந்து உருவாக வேண்டும். பிளாட்டோவை வளர்ப்பதற்கு இருக்கிற அளவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் கீட்ஸை அளவு செய்ய முடியாது. கீட்ஸையும் சென்னையையும் வளர்க்கிற அளவுகளை வைத்து கம்பராமாயணத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அண்ணாவுக்கு என்று ஒரு அளவுகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அண்ணாவை வெறும் அரசியல் தலைவராக பார்க்காமல் அவர் ஒரு அவதார புருஷராக நான் பார்க்கிறவன். என்னுடைய விவரம் தெரிந்த காலத்தில் எனக்கு தான் 8 வயதாகிற பொழுது திமுக தொடங்கிவிட்டது. அதிர்ஷ்டவசமாக அண்ணாவை தவிர வேறு யாரையும் நான் தலைவராக பார்த்ததில்லை. பெரியார் தேர்ந்து நான் ஒன்றும் அண்ணாவுக்கு வரல, நான் அண்ணாவிலேயே வளர்ந்தவன். அதனால் என்னுடைய அந்த பின்னணியிலே நான் பேசுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்தது அண்ணா தான், அப்போது அவர் தனி தலைவர், பெரியாரிடம் இருந்த தலைவர் இல்லை. அவர் நான் இளம் வயதில் 8 வயதில் என்ன அவங்களுக்கு வந்து அறிவு இருந்த போது எப்படியோ இமோஷனலாக, இன்னைக்கு எல்லாரும் சினிமாக்காரன் முன்னாடி போகிறது போல நானும் போயிருப்பேன். மும்முனை போராட்டத்துக்கு பள்ளி மாணவர்களை என்னுடைய எங்கள் ஊர் செயலாளரை அழைச்சிட்டு போனேன், அதில் நானும் போனேன், எனக்கு என்ன தெரியும். ஆனால் நான் வளர வளர, என் அறிவு வளர வளர, நான் உணர்ச்சி வசப்பட்டு தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் அவர்தான் தலைவர் என்று என்னுடைய அறிவு என்னை உறுதி செய்யும். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய நடைமுறை செயல்பாடுகளும் எனக்கு அவர்தான் உன்னத தலைவர் என்பதை உறுதி செய்து காட்டியது. அந்த உறுதி எப்பொழுது முற்று பெற்றது? 2 ஆண்டு கூட முழுமையாக ஆளாமல், 1 ஆண்டு முடிவதற்கு முன்னாலே நோய்வாய்ப்பட்டு நோய் படுக்கையில படுத்துக்கொண்டே ஆண்டு கொண்டிருந்த அண்ணா இறந்த பொழுது, அவர் நாத்திகர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த நாத்திகர் இறந்து போன பொழுது கோடான கோடி மக்கள் நின்று அழுதார்களே, அவர் உன்னத தலைவர் என்பதற்கு அதை விட என்ன சான்று வேண்டும்? ஏன் அழுதார்கள்? அங்கிருந்து போங்க, பிளாஷ்பேக் போறது. அழுதவர்களை யார்? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். அந்த பரம நாத்திகனுக்கு கோயில்களிலே பூசை நடந்தது. அவர் மரணப்படுக்கையில் இருந்த காலத்தில் மில்லர் வந்து மருத்துவம் செய்ய போகிற நேரத்தில் எல்லா ஆலயங்களிலும் சிவ வைணவ ஆலயங்களில் பூசைகள் நடந்தன, தேவாலயங்களிலே தொழுகை நடந்தது, பள்ளிவாசலிலே தொழுகை நடந்தது. ஆனால் அவர் நாத்திகர். ஏன் அப்படி நடந்தது? அப்படி அழுத மக்கள் எல்லாம் யார்? பணக்காரன், ஏழை, படித்தவன், பஞ்சை பராரி, அத்தனை பேரும் அழுதான். பி ராமமூர்த்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே இரங்கல் உரையாற்றுகிற பொழுது சொன்னார், நாம் என்ன அவருக்கு பெரிய மரியாதை செய்வது? லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து அழுதார்களே பஞ்சை பராரிகள், அதை விட பெரிய மரியாதையா என்று பி ராமமூர்த்தி கேட்டார். அவர் படிய அவர் வந்து இளவச வேட்டி புடவை கொடுக்கல, எந்த ஏமாற்று வேலையும் செய்யவில்லை, 2 வருஷம் முழுசாக ஆகலை. ஏன்? அந்த மக்களுக்கு முன்னால் அவர்களுக்காக வாழ்கிற தலைவன் என்று அவர் நெற்றியிலே எழுதியிருந்தது. நான் உங்களுக்காக வந்திருக்கிற தலைவன் என்ற எழுத்து அவர் நெற்றியிலே இருந்ததை சாமானிய மக்கள் படித்து தெரிந்து கொண்டார்கள். இந்த முகத்தில் அது இருந்தது. அதனால் அவர் காட்டிய இடமெல்லாம் அவர்கள் நடந்தார்கள். அவர்கள் சுண்டு விரலுக்கு எழுந்து நின்றார்கள். அவருடைய பேச்சை கேட்டு அதிலேயே வைத்து அவர் சொன்னதையெல்லாம் செய்தார். அப்படி மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து போனவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நான் அறிய அவரை நான் ஒப்பிட வேண்டுமானால் ஒரே ஒருவரோடு தான் நான் ஒப்பிட்டு அவரை விடவும் கொஞ்சம் பெரியவர் என்று நான் சொல்லலாம். அது மகாத்மா காந்தி அவர்களை மட்டும்தான். இந்த 2 தலைவர்கள் தான் இந்தியாவில் தலைமை பதவி வேண்டும் என்று போட்டியிடாமலேயே, யாருடனும் சண்டை செய்து கொள்ளாமலேயே, யாரையும் இடித்து தள்ளாமல், யாருடைய காலையும் வாராமல், யார் கையை பிடித்தும் இழுத்து விடாமல் தலைவர்களாக மலர்ந்தவர்கள் மகாத்மாவும் அண்ணாவும். நான் உதாரணத்துக்கு சொல்லுவது, தாமரை மலர் இருக்கிறது, அது குளத்தில் இருக்கிற கொடியின் மொட்டாவது யாரும் பார்ப்பதில்லை. மொட்டாவது மொட்டு வளர்கிறது, அது மலர்கிறது, யாரோட அது போட்டி போடவில்லை. இட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தாமரை, இட் இஸ் எசன்ஸ் ஆஃப் லோட்டஸ். வளர்வது என்பது அதனுடைய இயற்கை நியதி. அப்படி இது மொட்டாக மலர்ந்து விரிந்து மனம் பரப்புகிற பொழுது, ஐயா அழகாக இருக்கிறது, மனம் பரப்புகிறது என்று மக்கள் எடுத்து மடியிலே வைத்துக் கொள்கிறார்கள், அல்லது தலையிலே சூடுகிறார்கள், தெய்வத்திடம் கொடுக்கிறார்கள். அது வந்து தன்னை எடுத்துக்கொள்ள என்று சொல்லவில்லை, யாரையும் அடித்து அழித்து விட்டு அது மலரவில்லை, மலர்வது அது இயற்கை. அதை போலத்தான் இந்த 2 தலைவர்களும் யாருடனும் போட்டி போடாமலேயே தலைவர்களாக, பை தர் இன்னேட் நேச்சர், அந்த தலைமை பண்பினால் அவர்கள் வளர்ந்து திகழ்ந்த பொழுது மக்கள் அவரை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டார்கள். அண்ணா தன்னை தலைவன் என்று என்றைக்கும் சொன்னதில்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு இருக்கிறதே, அவரால் அவருடைய அறிவிலே உதித்து அவருடைய அறிவாலும் உழைப்பாலும் அன்பாலும் திறமையாலும் நீரூற்றி வளர்க்கப்பட்ட பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாராவது ஒரு தனி மனிதன் உரிமை கொண்டாட முடியும் என்றால் அது பேரறிஞர் அண்ணாதான். ஆனால் என்றைக்குமே அவர் அப்படி சொல்லலையே. என்னுடைய கட்சி என்று அவர் சொன்னதே இல்லை. நாம் என்றுதான் சொன்னார், நம்முடைய கழகம் என்றுதான் சொன்னார். நான் சாமானியன், ஆனால் இந்த சாமானியனை விட்டால் உங்களுக்கு வேறு நாதி இல்லை என்றுதான் சொன்னார். தன்னை தலைவன் என்று அவர் துரித்து கொண்டு வரவில்லை. மக்கள் அவரை தலைவராக இருக்க வைத்தார். அவர் எப்படி முதல்வராக வந்தார்? நான் முதல்வராக வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டார், அவர் கூட்டு வைத்தார். இந்தியாவில் முதல் முறையாக கொள்கை கூட்டு இல்லாமல் வெறும் தொகுதி உடன்பாடு என்கிற புதிய ஒரு தத்துவத்தை அண்ணாதான் கொண்டு வந்தார், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். மேற்கு வங்கத்தில் கூட்டணி ஆட்சி இருந்தது, கேரளாவில் இருந்தது, பல இடங்களில் வந்தது. அதனால் மினிமம் ப்ரோக்ராம் என்று ஒன்று உண்டு, இப்போ இருக்கிற மன்மோகன் சிங் அரசாங்கத்தை போல. ஆனால் அண்ணா ஒரு புதுசாக ஒரு கூட்டு உருவாக்கினார். கூட்டு சேருகிற எல்லோருக்கும் அவரவருடைய கொள்கை அவரவருக்கு, அது கட்சியில் அந்த மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. ஆனால் நாம் கூட்டு சேருவோம். என்ன நோக்கம்? காங்கிரஸ் எதேச்சாதிகாரமாக இருக்கிறது. 33% ஓட்டு வாங்கிவிட்டு காங்கிரஸை எதிர்க்கிற ஓட்டு 67%ஆக இருக்கு. ஆனால் ஆழ்வது காங்கிரஸ். இப்படி எதிர்த்து சிதறுகிற வாக்குகளை சிதற அடித்து விட்டு அது ரோட் ரோலர் மெஜாரிட்டி வைத்து எதேச்சாதிகாரமாக செயல்படுது. இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை சேகரிப்போம் என்ற அடிப்படையில் ராஜாஜியோடு கூட்டு வைத்தார். சிபிஎம்மோட கூட்டு வந்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு, ராமூர்த்தியோடு. அப்பொழுது பத்திரிகைக்காரன் கேட்டான், அது என்ன ராஜாஜிக்கும் ராமமூர்த்திக்கும் எப்படி கூட்டு? ராமமூர்த்திக்கு ராஜாஜி ஆகாதவர், ராஜாஜி கம்யூனிஸ்டிஸ் எனிமி நம்பர் 1 என்று சாவர வரைக்கும் சொன்னவர், எப்படி கூட்டு என்று கேட்டார். அதற்கு அண்ணா சொன்னார், அப்படி ரெண்டு பேரும் கூட்டே கிடையாது. எனக்கு ராஜாஜியும் கூட்டு, எனக்கு ராமமூர்த்தியும் கூட்டுனார். இது வெறும் சாமர்த்தியம் இல்லை. எப்படி அதை செயற்படுத்தினார்னா, முதல்ல மேஜர் பார்ட்னர் வந்து ராஜாஜி சுதந்திர கட்சி, அவரோடு கூட்டு பேசி தொகுதிகளை பிரித்து கொண்டார்கள். உடன்பாடு என்ன? அவர் கொடுத்த தொகுதியில் யாரை வேணாலும் ராஜாஜி நிறுத்தலாம், திமுக தொகுதியில் யாரை வேணாலும் நிறுத்தலாம். திமுகவுக்கு ஒதுக்கி கொண்ட தொகுதியில் ராமமூர்த்தி கொடுத்தார். ஏன்னா ராஜாஜி அதை எதிர்க்க முடியாது. இப்படி அதை சாதித்தார். அது ஒன்றும் வார்த்தை ஜாலம் இல்லை. அவர் ஆசைப்பட்டது ஒரு பெரிய எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக ஆகிற தகுதியை இன்னும் பெறவில்லை என்று அண்ணா நம்பினார். ஆளுங்கட்சியாக ஆவதற்கு விரும்பவில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கலாம். நான் ஒன்றும் அண்ணாவை கேட்கல. அவர் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்றால் அவர் எங்கே நின்றிருக்க வேண்டும்? சட்டமன்றத்துக்குள்ள தேர்தல் நினைக்கணும். அவர் நின்றது நாடாளுமன்றத்திற்கு. வாக்குகள் வந்து குவிந்தன, மக்கள் வாரி ஓட்ட போட்டுட்டான். அண்ணாவுக்கு முன்னால் சவால் வந்தது. நீதான் எங்களுக்கு முதலமைச்சர், என்ன சொல்லுகிறாய் என்று மக்கள் கேட்டார்கள். நான் முதலமைச்சராகிறேன், எனக்கு ஓட்டுக்கொள் என்று அண்ணா கேட்கவில்லையே. திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணா முதலமைச்சர் எங்க சொன்னோம்? தேர்தல் அறிக்கை வேணா பாருங்க, 67 மக்கள் அபரிமிதமான வாக்குகளை போட்ட பின்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் தலைவர் என்பதை நிரூபித்தார். ஒவ்வொரு முடிவெடுக்கிற பொழுதும் செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கேட்டு கேட்டு முடிவெடுத்த அண்ணா வாக்குகள் அதிகமாக போன பொழுது பத்திரிகைக்காரர் அழைத்து ஐ ஆம் ஃபார்மிங் த மினிஸ்ட்ரின்னு சொன்னார். அதை சொன்னதன் மூலம் பல்வேறு குழப்பங்களை அவர் தவிர்த்தார். மக்கள் பார்த்து அவரை முதலமைச்சராக்கினார்கள். முதலமைச்சரான பிறகு அவர் கவலையிலேயே வாழ்ந்தார். எதை நம்பி நமக்கு இந்த வாக்குகளை போட்டார்கள், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கவலையிலேயே வாழ்ந்தார். ஒப்புக்கல்ல, அவர் கவலை என்பது அவர் உயிரை கொடுத்தது, அவர் நிம்மதியாக ஆளவில்லை. எத்தனை எதிர்ப்புகள், தன்னுடைய கட்சி தோழர்களுக்கு எத்தனை ஆசைகள் இருந்திருக்கும், அந்த ஆசைகளுக்கெல்லாம் அவர் இடமளிக்காமல் தடுத்து வைத்தார். அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே செய்த வேலை விளம்பரத்துறையை ஒழிச்சார். பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்னு காங்கிரஸ் பீரியட்ல ஒன்று இருந்தது, அந்த துறையில இருந்தவர் பூரா காங்கிரஸ்காரர். வைகுந்தனோட ஒருத்தர் இருந்தார், பெரியவங்களுக்கு தெரியும். அந்த துறையை ஒழிச்சிட்டார். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? நல்ல அரசாங்கத்துக்கு விளம்பரம் தேவையில்லை, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு. எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்க. இந்த காங்கிரஸ்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பண்ற தந்திரம் என்று சொன்னார்கள். ஒரு ஊழியர் கூட வீட்டுக்கு போகல. அந்த துறையில இருந்த அனைத்து ஊழியர்களையும் அரசு பணியிலே அமர்த்தினார். ஒருத்தர் கூட வீட்டுக்கு போல. இதை விளம்பரத்துறை எடுத்ததன் மூலமே தன்னுடைய விளம்பரம் அவருக்கு முக்கியம் இல்லை, நல்ல ஆட்சி தான் முக்கியம், தன்னுடைய ஆட்சியே சான்றாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். என்ன பெரிய விஷயம் செஞ்சார்? தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினார். சாதாரண விஷயமா? இந்தியாவில் ஒரு மாநிலம் நாடு என்று பெயர் வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாடு கொண்டு வருகிற பொழுது இதுல பெருவினைவாடை வீசுகிறது என்று ராஜாஜி சொன்னார். அண்ணா சொன்னார்கள், ராஜாஜி நாடுங்கிற பேரை பார்த்து பயப்பட வேண்டாம், தமிழ்நாட்டில் நாடுங்கிறது ஊருக்கே இருக்கு, புறத்த நாடு பாப்பா நாடுன்னு சொன்னாங்க. அண்ணா சொன்னாங்க, தெரிந்துதான் அந்த பெயரை வைத்தார். அதற்கு அடுத்தபடியாக சத்தியமேவ ஜெயத்தே, அது நல்ல வாசகம் தான், வாய்மையே வெல்லும்னு தமிழில் மாற்றுவோம். தமிழகம் தனியாக இருப்பதை காட்டுவதற்காகவே இந்த அடையாளங்களை அவர் மாற்றினார். அடுத்தபடியாக இந்திய எதிர்ப்பு எதுவோ இன்றைக்கு பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அண்ணா தமிழ் உணர்ச்சியை வைத்து விளையாடி ஓட்டு வாங்கி விட்டார். அண்ணா பேச வர்றப்ப தமிழ் உணர்ச்சி பொங்குச்சோ, தாண்டவம் அடிச்சோ? தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு தமிழ் உணர்ச்சியை ஊட்டியதே அண்ணா தானே. அண்ணாவுக்கு முன்னால் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியவர் இல்லையா? தமிழன் என்று சொல்லடா, தலைநகர் இல்லடா, நாமக்கல் கவிஞர் பாடினார், காங்கிரஸ்காரர்களே அதை ஒத்துக்கொள்ளலையே. நல்ல தமிழ் பேசினால் அவன் திமுக காரன், சங்க இளைஞர் பேசினால் திமுக காரன். இப்படி பண்ணியது யார்? தமிழ் மொழியையும் மொழியையும் இனத்தையும் பெருமையோடு நீ சிந்தித்துக்கொள் என்று சொல்லி வைத்தவர் யார்? நம்மை பழக்கியவர் யார்? பேரறிஞர் அண்ணா பெரியாரல்ல. நான் தெளிவாக சொல்லுகிறேன், பெரியாருக்கு இன மொழி அபிமானம் கிடையாது, அவரே சொல்லியிருக்கார். தமிழை காட்டு பிராண்டி மொழி என்று சொன்னவர் அவர். பெரிய பகுத்தறிவுவாதி, சமுதாய சீர்திருத்தவாதி, சமூக புரட்சியாளர், எல்லாம் சரிதான். தமிழ்கிற வேஷம்னா அந்த கிடையாது. தமிழ் படித்ததால் தான் தமிழன் தாழ்வாக இருக்கிறான் என்று பகிரங்கமாக அறிவித்தவர். வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார். அவர் ஒன்றும் ஒளிமறைவாக சொல்லல. ஆனால் அண்ணாதான் தமிழை உயிர் மூச்சாக தமிழர்களுக்கு கற்பித்தவர். அதனுடைய விளைவுதான் இந்திய போராட்டத்திலே சிறப்பதிகாரம் தெரியாது, புறநானூறு தெரியாது, அகநானூறு தெரியாது, எந்த இலக்கியமும் தெரியாது. ஆனால் தமிழுக்கு ஆபத்து என்று சின்னச்சாமி கொளுத்தி கொண்டு செத்தான். ஒரு தமிழன் தமிழுக்கு ஆபத்து என்றது உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியை கொடுத்தவன் யார்? அண்ணாதான். தமிழ் உணர்ச்சியை உருவாக்கி அதை வச்சு உங்க ஓட்டு வாங்கிட்டாங்க. அது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழை பற்றி வாய்மொழிய பேசுகிற எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன, ஏன் உங்களுக்கு ஆள் சேர்ல, ஏன் வரமாட்டேங்கிறான்? அண்ணாவுக்கு பின்னால் உண்மை இருந்தது, அண்ணாவுடைய பேச்சிலே நாணயம் இருந்தது, அவருடைய பேச்சிலே அவருடைய தியாகம் இருந்தது, சத்தியம் இருந்தது. அதனால கூட்டம் வந்தது. நீங்க என்னென்னவோ பேசி பார்க்குறீங்க வள்ளியே, அதுவே சாட்சி இல்லையா? தமிழர்கள் தானே. அண்ணா இல்லாத தமிழகத்தில் ஊரெங்கும் ஆங்கில மொழி பாட நூல் பள்ளிகள், ஆற்ற முடியுது உங்களால. அண்ணா இருந்திருந்தா அடக்கமல்லவா? இப்படி அவர் இந்திய எதிர்த்து போராடிய பின்னால் ஆட்சிக்கு வந்த உடனே காங்கிரஸ்காரர்கள் ஒரு யோசனை செய்தார், இதுதான் அவருடைய பெரிய ஆயுதம், இதை புடிங்கிறோன்னு ஆட்சிக்கு வந்துட்டார். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், அரசியல் சட்டம் சொல்லுகிறது 17வது ஆர்டிகல், ஆர்டிகல் என்ன மறந்து போச்சு, ஹிந்தி ஷால் பி தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, இந்திய ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே உறுதிமொழி எடுக்கிறார் அண்ணா முதல்வராக. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம நடத்துவோம், முதலமைச்சர் என்ன பண்றார் பார்ப்போம் என்று ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் ரயில் பெட்டியை கொடுத்தனார்கள், போலீஸ் துப்பாக்கி சுடலை சொல்றேன். அந்த போராட்டம் நடந்து முடிந்த பொழுது அண்ணா சட்டமன்றத்தை சிறப்பாக கூப்பிட்டார், ஒரு ஸ்பெஷல் செஷன், காங்கிரஸ்காரவங்க எல்லாரையும் அழைச்சி உட்கார வச்சார். இனி இந்த நாட்டில் ஆங்கிலமும் தமிழும் தான், இந்தி இல்லை. காங்கிரஸ்காரையும் வச்சுக்கிட்டு எதிராகி கூப்பிட்டார், யுனானிமஸ் டிசிஷன், இனி இந்த நாட்டில் இந்தி இல்லை, ஆங்கிலமும் தமிழும் தான், அரசியல் சட்டத்திலே தீர்மானம், அரசியல் சட்டசபையிலே தீர்மானம், 67 போட்ட தீர்மானம் 40 ஆண்டுகளுக்கு மேலாயும் யாராலும் மாற்றப்படவில்லை. இந்த தீர்மானம் சாதாரண தீர்மானமா? இந்த தீர்மானத்தின் விளைவு என்ன? அரசியல் சட்டத்திற்கு நேர் முரணான, நேர் எதிரான ஒரு தீர்மானம். எந்த மொழியை அரசியல் சட்டம் ஆட்சி மொழி என்று சொல்லுகிறதோ அதை இந்த அரசியல் சட்டத்தை கட்டுப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் எல்லையில் அந்த மொழி சொல்லித்தர மாட்டோம் என்று ஒரு தீர்மானம். இந்த ஒரே காரணத்தை வைத்து ஆட்சியை கலைச்சு விடலாம். ஆர்டிகல் 356 சொல்லுகிறது, இஃப் எ கவர்மெண்ட் கெனாட் பி கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், த பிரசிடென்ட் கேன் டிசால்வ் தி கவர்மெண்ட். 356 சொல்லுது, அரசியல் சட்டத்திற்கு இயல்பாக ஒரு அரசாங்கம் நடத்தவில்லை என்றால் அதை கலைக்கலாம். இதற்கு முன்னால் ஒரு வரலாறு தெரியணும், இஎம்எஸ் நம்பூதிரி பாத் என்பவர் கேரளாவில் முதல்வராக இருந்தவர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். இப்போ கம்யூனிஸ்ட்காரவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க. இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கிறதே இதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் பூர்ஷ்வா பாராளுமன்ற ஜனநாயகம், பூர்ஷ்வா டெமோக்ரஸி, அதனால் இந்த ஏற்பாட்டை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு பத்திரிகைக்காரன் போய் கேட்டான், இஎம்எஸ் கேட்டார், நீங்கள் இந்த கொள்கைக்கு விரோதமானவர் தேர்தலில் நிற்கிறீங்களே எப்படின்னு கேட்டான். அப்போ இஎம்எஸ் சொன்னால், வி வில் பிரேக் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் விதின், நாங்கள் உள்ளுக்குள் இருந்து இந்த அரசியல் சட்டத்தை உடைப்போம். ஆனால் 2008 வரையிலே எந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் அரசியல் சட்டத்தை உடைக்கவில்லை. அது மேற்குவங்கமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், உடைக்கவே இல்லை. அரசியல் சட்டத்தை கட்டுப்பட்டு தான் நடக்கிறது. சோம்நாத் சாட்டர்ஜி என்கிற இடதுசாரி கம்யூனிஸ்ட் இந்த அரசியல் சட்டத்தை கட்டுப்பட்டு தான் ஸ்பீக்கராக பணியாற்றினார், உடைக்கவே. ஆனால் அண்ணா உடைத்தார், உள்ளுக்குள்ளிருந்து உடைத்தார். அப்பொழுது செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து சொன்னார்கள், இந்த ஆட்சியை கலைச்சிருவாங்களே என்ன செய்வது என்று. மேடையில் அண்ணா பேர் சொன்னார், நான் என்னாலானதை செய்தேன், டெல்லி தன்னாலானதை செய்யேன். ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வீரத்தை நீங்கள் 3 மணி நேரம் பேசி பாருங்க, வருமா? அந்த வார்த்தை எப்படி வந்தது? அச்சமற்ற விடுதலை பெற்ற உள்ள, கொஞ்சம் கூட பதவியை பற்றி அக்கறை இல்லாத தன்மை, தன்னுடைய லட்சியத்தில் இருக்கிற உறுதி, பதவி முக்கியமில்லை, ஆட்சி முக்கியமில்லை, எனக்கு என்னுடைய லட்சியம் முக்கியம், தமிழ் முக்கியம், இந்திய எதிர்ப்பு முக்கியம். அப்படி அவர் சொன்னாரே, இன்றைய தேதி வரையில் எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் இந்தியை கொண்டு வருவேன்னு சொல்ல முடியலையே. சொல்லுங்களேன் பாப்பா, பிஜேபியாக இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், முடியுமா? முடியாது. ஏனென்றால் அண்ணா சவத்துக்குள்ளே சவப்படுக்கையிலே இருந்து அவளை தோற்கடிப்பார். இந்தியை சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் இனி அவனும் நடக்க முடியாது. ஏனென்றால் இது அண்ணாவினுடைய பூமி. எதற்கு சொல்லுகிறேன், அவர் பதவி என்பது அவருக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான். பதவி என்பது அவருடைய நோக்கம் இல்லை. இந்த சமூக முன்னேற்றம், தமிழ் இனம் உலகத்திலே எல்லா இனங்களுக்கும் சமமாக அல்லது மேலே போகிற வரையில் இந்த இயக்கம் பாடுபடும் என்று அண்ணா சொன்னார். அதுதான் அவருடைய லட்சியம். இன்றைக்கு அவருடைய நூற்றாண்டை 14ஆம் தேதியை நீங்கள் கொண்டாடினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாளைக்கு நான் நடத்தணும், நான் பேசுறதை விட அதற்கு முதல்லேயே உங்களிடம் வந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தீர்கள். இன்னும் ஓராண்டு காலம் அவரை பற்றிய பெருமைகள் எல்லாம் வெளிப்படும். பல பேர் திட்டம் போட்டு அதை வெளியே சொல்லக்கூடாது என்று ரொம்ப சிரமப்பட்டு அமைக்க வச்சுருக்காங்க. அண்ணாவை வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலையோடு அவர் பெயரையெல்லாம் சொல்லி சொல்லி, ஆனால் அவரை பற்றி உண்மையை சொல்லலாம். இப்படியே வளர்ந்து விட்டோம். அண்ணாவை பற்றி சொல்லுங்கள், அண்ணாவுக்கு என்ன லாபம், அதற்காக சொல்லுகிறோம். நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு தலைவன் தேவை. எப்படி ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் அதிலே தலைவர்கள் வருவார்கள். அண்ணாவுடைய ஆசையெல்லாம் தமிழகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் தலைவர்களாக வர வேண்டும் என்று. எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கலாம். அண்ணாவால் உருவாக்கப்பட்டது திமுக என்று சொன்னேன். அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் அத்தனை தொண்டர்கள். அவர் காலத்திலேயே 1956 திருச்சியில் நடந்த மாநாட்டில் இவரால் வளர்க்கப்பட்ட நெடுஞ்செழியனை கழகத்தின் செயலாளராக வைத்தார். அப்ப தலைவர் பதவி கிடையாது, பொதுச் செயலாளர் தான். அவர்தான் மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார். இப்ப டூட்டயர் சிஸ்டம், மாவட்ட கழகம் பொதுக்குழு செயலாளர். இப்ப இருக்கிற அந்த குளறுபடி கிடையாது. அவரை தலைவராக முன்மொழிகிறார். தன்னால் உருவாக்கப்பட்ட நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளரானார். அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு சொல்கிறார் அண்ணா. தம்பி வா, தலைமை தாங்க வா, ஆணையிடு, உன் வழி நடக்கிறோம். வார்த்தையை நீ கவனிக்கணும். அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். டி கே சீனிவாசன் சொன்னார், அன்றைக்கு திருச்சியில பேசி அந்த ஒரு வாக்கியம் மாபெரும் இலக்கியம். அப்ராம் லிங்கன் கெட்டிஸ்பர்க் பேச்சை போல அது ஒரு அரசியல் இலக்கியம் என்று சொன்னார். அவர் தம்பி தான் இருக்க, இவரால் கொண்டு வரப்பட்ட தம்பி. நீ தலைமை தாங்கவா, ஆணையிடு, உன் வழி நடக்கிறோம். தன்னை அக்செப்ட் பண்ணிக்கல, என்னை தவிர மற்றவனா வருவான் சொல்ல. இப்போ ஒரு கட்சி இருக்கு, யாரோ தலைவர் செயலாளர் நிறுவன தலைவர்னு ஒரு ஆளை போட்டுக்குவான். அதெல்லாம் அண்ணா கிட்ட நெடுஞ்செழியனுடைய ஆணைக்கு தானும் கட்டுப்படுகிறேன். ஏனென்றால் அண்ணா திமுகவிலே தொண்டனாக தன்னை கருதி கொண்டார். எல்லோருக்கும் தலைமை பண்பை வர வேண்டும், ஜனநாயக உணர்ச்சி வர வேண்டும். அண்ணா திரும்ப திரும்ப சொன்னார், ஜனநாயகம் என்பது வெறும் ஆட்சி முறை அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. இட் இஸ் நாட் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். நம்மகிட்ட ஜனநாயகம் என்ற அமைப்பு இருக்கிறது, தேர்தல் நடக்குது, எல்லாம் இருக்கு. வாழ்க்கையில் ஜனநாயக தன்மை இல்லையே. யாரையெல்லாம் அழைச்சிட்டு வந்து நம்ம காலில் உங்களுக்கு கும்பிடுறோமே, மன்னரை செத்து விட்டார்கள். மதோன்மத்தர்களை எல்லாம் மன்னர்களாக நாம் வணங்குகிறோம். ஜனநாயக நெறிமுறையிலே நான் வாழ பழகவில்லை. அண்ணா திமுகவை முழுமையான ஜனநாயக அமைப்பாக வழங்கினோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்குமாறு செய்தார். அந்த ஃபார்மாலிட்டியாக இப்பொழுது இருக்கிறது. பெரியாருக்கு அப்படி இல்லை. பெரியார் வாழ்நாள் தலைவர், அவருக்கு தேர்தலே கிடையாது. ஜனநாயக தன்மையை அண்ணா அவர்கள் முற்றுமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கிறது என்ற வாசகம். அது ஒன்றும் அலங்கார வாசகம் இல்லை. ஜனநாயகத்தினுடைய ஊற்றுக்கண் மற்றவருடைய கருத்துக்கு செவிசாய்ப்பது தான் ஜனநாயக பண்பு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் எதேச்சாதிகாரவாதி. எனக்கு பின்னால் வா என்று சொல்லுகிறவன் ஜனநாயகவாதி அல்ல, என்னுடன் வா என்று கூப்பிடுகிறவன் ஜனநாயகவாதி. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்கும். அதனால்தான் தேர்தலிலே வெற்றி பெற்ற உடனே காமராஜரை பார்த்தார், பத்மோத்சவத்தை பார்த்தார், சீசுப்ரமணியத்தை பார்த்தார். இதற்கு முன்னால் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறோமா? அது மட்டுமல்ல, பே சீனிவாசன் காமராஜரை தோற்கடித்த உடனே அண்ணா கலங்கினார். பெரிய தலைவர்கள் தோற்கக்கூடாது, இந்த தோல்வி தவறான தோல்வி என்று சொன்னார். ஏ, எந்த காங்கிரஸ் காரணம் சொன்னதில்லை. இன்றைய தேதி வரையில அண்ணாவை பத்தி காங்கிரஸ்காரர் பேசி கேட்டிருக்கிறீர்களா, கம்யூனிஸ்ட்காரர் பேசி கேட்டிருக்கிறீர்களா? யாரும் பேச மாட்டார். ஏனென்றால் அண்ணா அவர்கள் இவர்கள் எல்லோரையும் வெற்றி கண்டவர்கள், எல்லோரையும் வெற்றி கண்டவர். அவரை உயர்த்தி பேசினா தோல்வியை ஒத்துக்கணும். பெரியாரை எல்லாரும் சொல்லலாம், ஏன்னா பெரியார் யாரையும் தோக்கடிக்கல. அண்ணா தோற்கடித்து விட்டார, தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு புதிய தத்துவத்தை, புதிய ஜனநாயக நடைமுறையை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை வெற்றி பெற செய்தார். அண்ணாவுடைய காலத்தில் தான் இப்பால் எழுதினார், கூணன் நிமிர்வான், குருடன் விழிபெறுவான், சிட்டுக்குருவிகள் வல்லூரை எதிர்க்கும் காலம் வரும் என்று இக்பால் எழுதினார். அண்ணா காலத்தில் அதை பார்த்தோம். ராமநாதபுரம் ராஜாவை ஒரு சைக்கிள் கடைக்காரன் தோற்கடித்தார். ஆலை முதலாளிகளை பஞ்சை பராரி தோற்கடித்தார். அண்ணா காலத்தில் தான் ஜாதி மதம் பணம் அத்தனையும் படுதோல்வி கண்டது. நீங்கள் படத்தை நினைத்து பாருங்கள். ஏன் அண்ணா மக்களை மட்டுமே நம்பினார், கருத்து விளக்கத்தை மட்டுமே நம்பினார், பணத்தை அவர் நம்பவே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் நிதி வெறும் 11 லட்சம். 11 லட்சம் நம்ப முடியுமா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தேர்தல் கூட காணும். ஏற்பாடு இருக்கிற காங்கிரஸ் ஆளும் சக்தி, அத்தனை ஆலை முதலாளிகளும் அவர்கள் பக்கம், ஆள் அம்பு சேனை எல்லாம் அவங்க பக்கம், கோடிக்கணக்கான ரூபாய்கள். அண்ணாவுடைய இருப்பது 11 லட்சம் தான். அந்த சந்தர்ப்பத்தை எம்ஜிஆர் 2 லட்சம் ரூபா தேர்தல் நிதியினர். அவர் பண்ண வேடிக்கை பாருங்க. அவர் திமுக உறுப்பினர், அண்ணாவிட்ட போய் நேராக 2 லட்சம் கொடுக்க வேண்டியதானே. அதை விருகம் பார்க்க மேடையில் சொன்னார், தான் தர்றேன். அண்ணா சொன்னார், உன்னுடைய 2 லட்சம் வேண்டாம், நானாக இருந்தால் வேண்டான்னு சொல்லிடுவேன். அண்ணா இல்லை, கட்சி நடத்தணுமே, உன் முகத்தை காட்டும், 30 லட்சம் ஓட்டு கிடைக்கும் என்று சொன்னார். முன்னாடி கட் பண்ணிட்டு பின்னாடி முடிஞ்சு விட்டான். எம்ஜிஆர் முடிஞ்சதான் காட்ட சொன்னார். அவர் செய்தி என்ன இல்லை, அவர் கொடுத்த 2 லட்சம் வேண்டாம். ஏன், திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கட்டுப்படக்கூடாது, அது திமுக தொண்டர்களுடைய சொத்து, பணம் கொடுத்த அந்த கட்சியை அடிமையாக்க விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் பணத்தே வேணான். நான் படித்த வரையில் மகாத்மா வேணா சொல்லியிருக்கலாம், வேறு எந்த கட்சி தலைவரும் தனக்கு வந்த நிதியை வேணாம்னு சொன்னதே இல்லை. அவர் மக்களைத்தான் நம்பினார். 2000 ரூபா பணம் வேணும்னா 4000 ரூபாய்க்கு 4000 ஆட்கள்கிட்ட 50 காசு வாங்க என்று சொன்னார். மக்களிடம் கருத்து விளக்கம் தான் அவருக்கு முக்கியம். இந்த 11 லட்சம் போலிகளை தோற்கடித்தது. ஜாதி மதம் எல்லாம் போய் நம்முடைய துரதிருஷ்டம். 2 ஆண்டுகளிலே அண்ணா மாண்டார். அண்ணா தொடர்ந்து இருந்திருப்பாரே ஆனால் இந்த ஜாதிகள் இருக்குமா, ஜாதி சங்கங்கள் இருக்குமா, பச்சையாக ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கிற இந்த அசிங்கம் அவமானம் தமிழகத்தில் இருக்குமா? அண்ணா அதை பயன்படுத்தலையே. அவர் கிடைத்த ஆட்கள் யார், பெரிய கோடீஸ்வரனா, பிட்டாமராசா மெத்த படித்தவர்களா? இல்லை, அவருக்கு கிடைத்ததெல்லாம் அம்பேத்கர் மன்னியம், மன்னன் நாராயண சார், மதுரை விட்டு இவர்கள் தானே. அவர்களை அவர் மேன்மக்களாக்கினார். சராசரி ரிக்ஷாக்காரனை அவர் உயர்ந்த பண்புடைய மனிதராக மாற்றினார். அண்ணா ஏன் பெரியவர்? ஒரு புதிய சமூகத்தை, புதிய மக்கள் தொகுதியை அவர் உருவாக்கினார். நான் கற்பனையா சொல்லல, நெடுஞ்செழியனுக்கு வாக்குன்றோம் 62ல் நான் கடற்கரையில் உட்காந்துருக்கேன். ரிசல்ட் தெரிஞ்சுக்க, எங்கள் பக்கத்தில் ஒரு தோழர் உட்காந்து பேசிக்கொண்டிருந்தார். சார், எங்கள் வார்டில் ஒரு காங்கிரஸ்காரன் இருக்கான் சார், அடிக்கிறான், தொல்லை பண்ணுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் என்று சொன்னான். அவன் கார்பரேஷன் தொழிலாளி. நான் சொன்னேன், ஏன் திருப்பி அடிக்க வேண்டியதான் என்ன, அடிச்சிடலாம் சார், பெரிய விஷயமா, அண்ணா மனசு நோவுமே. இவன் ஒரு சந்தில் அடிப்பதை அண்ணா பார்க்க போகிறாரா? அவன் நினைக்கிறான் அண்ணாவுக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது என்று ஒரு கடைநிலை தொழிலாளி நினைத்தான். ரிக்ஷாக்காரர்கள் திமுக உருவத்தில் வருவார்கள். அந்த ரிக்ஷாக்காரனுடைய தொழில் சாராயம் இருப்பதாக இருக்கும், வேசிகள் வீட்டுக்கு சவாரி அழைத்து போகிற தொழிலாக இருக்கும், வைகை பழப்புக்கு பண்ணுவான். ஆனால் கருப்பு சோப்பு துண்டை தோளிலே போட்டு விட்டால் அவனை விட கண்ணியமானவன் கிடையாது. ஊர்வலத்திலே பெண்கள் வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்கள்தான். ஒரு புதிய பண்பாட்டை அவர் உருவாக்கினார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று ஒரு சினிமா வந்தது, அது தோல்வி படம். அந்த படத்தினுடைய தத்துவமே அது, அகிம்சையை போதிப்பது, அன்பால் மக்களை திருத்துவது. செல்லப்பன் சொன்னாரே, அன்புதான் அன்பின் வழியில் உயிரினை, அதுதான் அண்ணாவினுடைய தாரக மந்திரம். அவனுடைய பெரிய ஆயுதம் அன்பு மட்டும்தான். அந்த அன்பு என்கிற வெளிப்பாடு தான் அண்ணாவின் வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், எல்லாரும் அரசியல் கட்சி வச்சான், அல்ல அண்ணன் தம்பி பாசம் எப்படி வந்தது? இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு வெட்டுறான், அது வேற. அந்த அண்ணங்கிற வார்த்தை யார் உருவாக்கினார்? கழகத்துக்குள்ளே ஒரு குடும்ப பாசத்தை எங்களுக்கு மூத்த தலைவனாக, மூத்த அண்ணனாக அண்ணாவை இணைத்தார்களே, வயசானவங்க கூட எப்படி? கழகத்தோடும் ஒவ்வொருடைய குடும்பத்தோடும் அவர் தொடர்பு வைத்துக் கொண்டார். அந்த பாசம் இல்லாமல் அவரால் பழக முடியவில்லை. அவருடைய கடைசி கட்டுரையில் எழுதினார், அரசியலிலே பாசத்துக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார்கள். அது சரியோ தவறோ எனக்கு தெரியாது, ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனித தன்மை கலவாமல் என்னால் பார்க்க முடியவில்லை. வெற்றியா தோல்வியா அது முக்கியம் இல்லை, மனிதத்தன்மைக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அதனால்தான் ரயில் பெட்டி இருந்த பொழுது சொன்னார் சட்டமன்றத்தில், ரயில் பெட்டி போனால் செய்து கொள்ளலாம், மாணவர் உயிர் போனால் வருமா என்று கேட்டார். சாதாரண கேள்வியா? இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், ஏன்னா நம்ம நினைவிக்க கொண்டு வரலையே. திருப்பி அவனா சொன்னாதானே, டி கே சீனிவாசன் அவர்களும் அண்ணாவும் தஞ்சாவூருக்கு ரயிலில் வந்தார். முதலவத்தில் டி கே சீனிவாசன் மேல் படுக்கையில் படுத்திருக்கார், அண்ணா கீழே படுத்திருந்தார். அண்ணா படிச்சுக்கிட்டே வந்தார், இவர் தூங்கிட்டார். அப்போ தஞ்சாவூருக்கு ஒரு 4 மணி வாக்கில் வரும் ரயில். கும்பகோணத்தில் அவர் இறங்கியிருக்கார் சிறுநீர் கழிக்க. அண்ணா கையை அப்படியே வச்சுட்டு குளிர் நடுங்க நடுங்க படுத்திருக்கார். அண்ணாவுடைய போர்வை டி கே சீனிவாசன் தலையில் இருந்தது. இவர் தலை வச்சு படுத்துட்டார், போர்வை எடுத்துருக்கலாம்ல, அந்த போர்வை எடுத்தால் சீனிவாசன் தூக்கம் கெட்டு போவோம் என்று சொல்லி குளிரிலே நடுங்கி கொண்டு வந்தார். உண்மை சத்தியம் டி கே சீனிவாசன் சொன்னார். அப்படி ஒரு தலைவனை நீங்க பார்த்தது உண்டா? டி கே சீனிவாசன் சொன்னார், நான் முதல் முதலாக அழுதேன்னு சொன்னேன். அவருக்கு அழுக வராது, டி கே சீனிவாசன் முதல் முதலாக அருகே தொண்டனின் தூக்கம் கெட்டுப்போகும் என்பதற்காக தலைவன் வருந்தியது உண்டா? நீங்க அண்ணாவுடைய பேச்சு பூரா படிங்க, எழுத்து பூரா படிங்க. நான் உங்களுக்காக துன்பப்பட்டேன், உங்களுக்காக சிறையிலே வாடினேன். எங்கேயாவது பேசியிருக்காரா? கேட்டது உண்டா? தொண்டர்களுடைய கஷ்டத்திற்காக அண்ணா அழுதிருக்கிறாரே இல்லாமல் அண்ணா தனக்காக தொண்டர்களை பரிதாபத்தை கேட்டதே இல்லை. ஏனென்றால் ஒரு உண்மையான தலைவன் மக்களுக்காக அவன் அண வேண்டும். அவன் தலைவன், தன்னுடைய துன்பத்தை சொல்லி மக்களிடம் அழ வைக்கிறவன் பிச்சைக்காரன். உங்களிடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறான். அவர் பிறவி தலைவர், நம்மை உயிர்க்க வந்தவர். நீங்க தலைமை தாங்கன்னு எவனும் கேட்டானாவ? எம்ஏ படித்த அண்ணா எந்த காலத்து எம்ஏ? என்ன குடும்பம்? என்ன கோடீஸ்வர குடும்பமா? நெசவாளி குடும்பம். இவர் படித்தால் குடும்பத்தை வாழ வைப்பார் என்று ஆசையாக வளர்க்கப்பட்ட பிள்ளை. அந்த வாழ்க்கையை விட்டு ஒரு கூட்டத்தில் சொன்னார் அண்ணா, இவரை படிக்கும் போதே திருமணம் ஆயிடுச்சு ராணியம்மாவும். என்னுடைய மனைவி கருதினாள் தன்னுடைய கணவன் வேலைக்கு போவார், மாலை நேரத்தில் சிற்றுண்டி தயார் செய்து வைத்திருப்போம், அவர் வந்த உடனே இருக்க வைத்து இதையெல்லாம் பரிமாறுவோம், அவர் மகிழ்ச்சியாக உண்பார் என்றெல்லாம் அந்த அவளை பெண் நினைத்து ஏமாந்து போனாள். ஆசை இருக்காதா? அப்படி அந்த தியாக சாதாரண தியாகமா? நேருக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்ச மலை போல செல்வம் இருந்தது. He can afford to suffer in politics. அவர் சோத்துக்கு பணம் வேண்டாம். மோதிலால் நேரு சம்பாதிச்சு வச்சுட்டு அரசியலுக்கு வந்தார். ஆனால் சம்பாதிப்பதற்கென்று படிக்க வைத்த பிள்ளை அதை உதறிவிட்டு நமக்காக வெளியில் வந்தது. சர்வோபரி தியாகம் இல்லையா? அப்படி வந்து அவர் சாகும்போது எப்படி செத்தார்? பணக்காரனாவா, கோடீஸ்வரனாகவா? அவர் எதிர்கட்சியிலே இருக்கிற பொழுது கட்டியிருந்த வீட்டில் தான் செத்தார். புற்றுநோய் வந்த பின்னால் மில்லர் சொன்னார், ஏசியில் தான் இருக்கணும், ஏசி காரில் போகணும், வீட்டில் இருக்கணும். எல்லாம் தயார் செய்தார்கள். அண்ணா போக மறுத்து விட்டாரே, அதனாலேயே அவர் விரைவாக செத்தார். மக்கள் வரிப்பணம் தனக்காக செலவு செய்யப்பட கூடாது என்று திமுகவிற்கு நிதியை கொடுக்க சொன்னார். அமெரிக்காவில் அண்ணாவுக்கு கொடுத்த சிகிச்சைக்கான செலவை திமுக கொடுத்தது அரசாங்க பணம் அல்ல. இன்னைக்கு அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கெல்லாம் அரசாங்க பணம், அவனுக்கு இருக்கிற நாலு வீடு இருந்தாலும் அதுக்கு அரசாங்க பணம். இதை சொல்லுவதற்கு காரணம், அண்ணாவை பெரியவர்களுக்கு சொல்லிவிடுவதனால என்ன லாபம்? இன்றைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்துவிட்டது. அரசியல் என்றால் தவறு நடக்கும், தவறு இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது, பணம் இல்லாமல் அரசியல் நடக்காது, நேர்மையாக ஆட்சி நடத்த முடியாது என்பதை கொள்கையாக சொல்லிவிட்டார்கள். அதை மாற்றுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன். நேர்மையாக ஆண்டிருக்கிறார், பணம் இல்லாமல் வென்றிருக்கிறார், தவறு செய்யாமல் வாழ்ந்திருக்கிறார், மக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தார். இத்தனைக்கும் தவறே நடக்கவில்லை. அண்ணா அப்படி செய்திருக்கிற பொழுது ஏன் மீண்டும் அந்த ஆட்சி வரக்கூடாது? ஏன் மீண்டும் அந்த அண்ணாவினுடைய ஒளிமிகுந்த ஆட்சி வரக்கூடாது? அதற்கு வழி என்ன? அண்ணாவை நீங்கள் கற்பதுதான், அண்ணாவை பயில்வதுதான். அண்ணாவுடைய எழுத்துக்களை படியுங்கள், அந்த வாழ்க்கையை படியுங்கள். அவர் வாழ்க்கை அவர் எழுதியதை விடவும் பேசியதை விடவும் மேன்மையானது. எல்லாரும் தப்பா சொல்றான், அவர் தனிநபர் ஒழுக்கம் பச்சையாளர் சொல்றேன். அவள் பரிதான பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல, அதனால லைசன்ஸ் கொடுத்துட்டார். மணியரசன் ஒரு தோழர் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காராம், தனி மனித ஒழுக்கத்தை கெடுத்துட்டீங்க, கம்பரசமும் ராமாபுர ராணியும் எழுதி பால் உணர்ச்சியை தூண்டிட்டீங்க. நான் உங்களை கேட்குறேன், கம்பரசம் படிச்சுட்டு எவன் கற்பழிக்க போனோம், ராமாபுரி ராணி படிச்சுட்டு எவன் கெடுதலுக்கு போனோம், உண்டா ஏதாவது என்ன மனத்தலம்? தீக்காவுக்கு வெளியே வந்த பின்னால அண்ணா பேசுறப்ப துண்டு சீட்டு கொடுப்பான். நல்ல தம்பி படம் வெளிவந்த சமயம் மானுமதிக்கும் அண்ணாவுக்கும் தொடர்புன்னு சொல்லிக்கிட்டு நான் ஊரில், அப்ப இளமை அண்ணாவுக்கு வேகமா பேசிட்டு இருக்காரு, ஒரு துண்டு சீட்டு கொடுத்தான் மானுமதிக்கும் உனக்கு அண்ணாவுக்கு தொடர்பு. அண்ணாவுக்கு கோபம் வந்தது, அண்ணா நான் எவ்வளவு பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு விஷயமா, இது முக்கியமா, அவன் என்ன பத்திரியா நான் என்ன துறவியா அப்படின்னு கோபத்தில் கேட்டேன். அண்ணாவுக்கு யாராவது தவறு சொல்ல முடியுமா? அண்ணா தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தா என்று சான்று உண்டா? அண்ணா இருக்கிற போது அந்த கட்சி தோழர் யாரும் தவறு செய்ய முடியாதே, அண்ணா எல்லாரும் வீட்டுக்கும் போதல்லவா சாப்பிட்டாரு, பெண்டு பிள்ளைகள் எல்லாம் அண்ணாவை கொண்டாடியவர், எப்படி எப்படி குடும்ப பாச அண்ணாவுக்கு வரும்? இப்படி தவறான கருத்துக்களை பரப்பி இன்றைக்கும் காட்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். கவர்ச்சியா பேசுறார், பேசுங்களேன் நீங்களும். இப்படி உண்மையான அண்ணாவை மறந்துவிட்டு நீங்கள் ஆழமாக போய் அண்ணாவை பயில வேண்டும். அண்ணாவை பயின்று அவர் வாழ்க்கையை முழுமையாக கற்றுத் தேர்ந்து நாம் அண்ணா வழியிலே நடப்பதுதான் இந்த சமூகத்தை மீண்டும் தலையெடுக்க செய்ய ஒரே வழி என்பதை கூறி மூலம் இது விடைபெறுகிறேன். நன்றி.